அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் ஓசை. பிப்ரவரி மாதம் 24 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் தொடர் செய்திகத்தில் தமிழகத்தில் கோவை மாவட்ட எல்லையில் மலையடிவாரத்தில் உள்ள ஈஷா யோகா மைய விழாவில் கடும் எதிர்ப்பியை மீறி பிரதமர் மோடி பங்கேற்றது குறித்த செய்தி.
By practicing yoga, a spirit of oneness is created. Oneness of the mind, body and the intellect.
மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உறவினர் தீபா புதிய அமைப்பை துவக்கி இருப்பது குறித்த செய்தி.
எனது தலைமையை ஏற்று அனைத்து இந்திய அதிமுகவின் கோடான கோடி உண்மை தொண்டர்களுடன் தொடர்ந்து போராடி இரட்டை இலையை மீட்போம் என்ற உறுதிமொழியும் ஏற்றுக்கொள்கிறேன்.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மாலதி மற்றும் அறவாழி இளம்பிரதி.
வடகொரிய தலைவரின் சகோதரர் கிம் ஜாங் நம் நரம்புகளை தாக்கி உயிராபத்தை விளைவிக்கும் உலகின் மோசமான ரசாயனத்தை பயன்படுத்தி மலேசியாவின் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் கொல்லப்பட்டதாக மலேசிய காவல்துறையினர் தெரிவித்தனர். ஐநாவால் பிஎக்ஸ் பேரழிவு ஆயுதம் என்று வகைப்படுத்தப்பட்ட இந்த ரசாயனத்தின் 1 கிராமில் 1/100 ஒரு நபரை கொள்வதற்கு போதுமானது. தாக்குதல் நடந்த 11 நாட்களுக்கு பிறகு அந்த ரசாயனத்தின் எஞ்சியுள்ள துகள்கள் உள்ளனவா என்றும் விமான நிலையத்தில் சோதனை நடந்து வருவதாக மலேசிய அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கதிரியக்க பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என்றும் சோதனை செய்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர்.
ஐஎஸ் அமைப்பிடமிருந்து மொசூலை மீண்டும் கைப்பற்றுவதற்கான நடவடிக்கை தொடங்கிய 5வது நாள் ஈராக்கிய படைகள் மேற்கு மொசூலின் அண்டை நகருக்குள் முதன்முறையாக நுழைந்துள்ளது. மொசூல் விமான நிலையத்தை ஐஎஸ் அமைப்பிடமிருந்து மீண்டும் கைப்பற்றிய அடுத்த நாள் அரசு படைகளுக்கு கிடைத்துள்ள மற்றொரு வெற்றி இது. பாலைவனம் மற்றும் விவசாய நிலங்கள் கொண்ட நெரிசலான நகரத்தை ஐஎஸ் குழுவிடமிருந்து இராணுவம் கைப்பற்றுவதற்காக கடுமையாக தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சிரியாவில் உள்ள அல்பாப் நகரம் ஐஎஸ் தீவிரவாதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மறுநாள் அந்த நகருக்கு அருகே தற்கொலை குண்டுதாரி ஒருவர் நடத்திய தாக்குதலில் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டனர். அல்பாப் நகரின் வடகிழக்கு பகுதியில் உள்ள சூசியன் கிராமத்தில் தாக்குதல்தாரி வெடிகுண்டு நிரம்பிய காரை வெடிக்கச் செய்ததில் 60 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள். அவர்கள் அல்பாப் நகருக்கு திரும்புவதற்காக சோதனை சாவடியை கடந்து செல்ல காத்துக் கொண்டிருந்தனர்.
பிரான்சில் குடியேற்றத்திற்கு எதிரான அதிபர் வேட்பாளரான மெரின் லிபென் தன்னுடைய பணியாளர்களில் மூத்த உறுப்பினர்களுக்கு சட்டவிரோதமாக பணம் செலுத்தினார் என்று குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அது தொடர்பாக போலீசாரின் விசாரணைக்கு உட்பட மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கும் லிபென் தன்னுடைய தேர்தல் வாய்ப்புகளை முறியடிக்கும் நோக்கில் இந்த விசாரணைக்கான அழைப்பாணை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளார். லிபெனின் கட்சியான தி நேஷனல் ஃப்ரண்ட் ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதியை எடுத்து பிரான்சில் அவருடைய கட்சி மேற்கொண்டிருந்த பணிகளுக்காக மூத்த அதிகாரிகளுக்கு வழங்கியது என்பது ஊழல் குற்றச்சாட்டின் முக்கிய அம்சமாகும்.
தென்னாப்பிரிக்காவின் தலைநகரான பிரிட்டோரியாவில் அமைந்துள்ள உள்துறை அமைச்சகத்திற்கு வெளியே குடியேற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணி ஒன்றை நடத்தினர். முன்னதாக பேரணியின் போது நிகழ்ந்த மோதல் சம்பவங்களை கட்டுப்படுத்த போலீசார் தண்ணீர் பீச்சி அடித்தும் ரப்பர் குண்டு மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளையும் பயன்படுத்தினர். வெளிநாட்டினர் மீது சமீபத்தில் அதிகரித்து வரும் தாக்குதல்களுக்கு மறைந்த அதிபர் நெல்சன் மண்டேலாவின் அறக்கட்டளை தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்துள்ளது.
பட்டினியால் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கூறி தெற்கு சூடான் மற்றும் எத்தியோப்பியாவின் தலைவர்கள் சர்வதேச உதவிக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். வறட்சி சந்தித்துள்ள தெற்கு சூடான் மற்றும் எத்தியோப்பியாவின் பகுதிகளில் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு சூடானின் அதிபர் சல்வாகிர் மனிதாபிமான உதவிகள் தேவையானவர்களுக்கு சென்றடைய பாதுகாப்பு வழியை தனது அரசு அனுமதிக்கும் என்று தெரிவித்துள்ளார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் தமிழக கண்ணோட்டம். கோவை மாவட்ட எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையத்தில் 112 அடி உயர ஆதி யோகி சிவன் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை திறந்து வைத்தார். அந்த மையம் சுற்றுச்சூழல் பேரழிவை ஏற்படுத்தி வருவதால் அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்க கூடாது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இதுகுறித்த செய்தியை தொகுத்து தருகிறார் முரளிதரன்.
கோயம்புத்தூரின் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈஷா யோக மையத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் 112 அடி உயர சிவன் சிலையை பிப்ரவரி 24 தேதியன்று திறப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ள நிலையில் சுற்றுச்சூழல் விதிமுறைகளை அந்த அமைப்பு மீறுவதாக மீண்டும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஜக்கி வாசுதேவ் எனப்படும் ஆன்மீக குருவினால் நடத்தப்படும் இந்த மையத்தில் இந்த ஆண்டு பிப்ரவரி 24 தேதியன்று மகா சிவராத்திரி தினத்தையொட்டி நடக்கும் விழாவுக்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வையொட்டி ஈஷா யோக மையத்தின் விதிமீறல்கள் குறித்த குற்றச்சாட்டுகள் மீண்டும் கவனத்திற்கு வந்துள்ளன. சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியில் ஈஷா யோகா மையத்தால் அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட 44,000 சதுரடி பரப்பிலான கட்டடங்களை இடிப்பதற்கு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் இப்போது 112 அடி உயரமுள்ள சிவன் சிலை உருவாக்கப்பட்டிருப்பது குறித்து சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த சிலை திறக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டுமென தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தாக்கல் செய்த வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து விதிமீறல்களில் ஈடுபட்டு வரும் ஈஷா யோகா மையத்தின் விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என இந்திய பிரதமருக்கு பூவுலகின் நண்பர்கள் சார்பில் கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன்,
குறிப்பாக ஒரு அண்ணாசிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அதை டெமாலிஷ் பண்ணணும் அப்படி டெமாலிஷன் நோட்டீஸ் பெண்டிங்கா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே ஒரு பிரதமரே போறது அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை தலையிடுவதாகவும் இருக்கும்
என்று கூறினார். இது தொடர்பாக ஈஷா யோகா மையத்தின் கருத்தை அறிய முயன்ற போது, சிவராத்திரி விழா தொடர்பான பணிகளில் அனைவரும் தீவிரமாக இருப்பதால் அந்த விழா முடிந்த பிறகு இது குறித்து பேசுவதாக தெரிவித்தனர். இந்த விவகாரம் குறித்து ஈஷா யோகா மையத்தின் இணையதளத்தில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கத்தில், சட்டத்திற்கு உட்பட்டே அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொள்வதாகவும் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாகவும் கூறியுள்ளனர்.
முரளிதரன், மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா ஜெயலலிதாவின் 69வது பிறந்த நாளான இன்று புதிய அமைப்பு ஒன்றை துவக்கியிருக்கிறார். அது குறித்து முரளிதரன்.
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா புதிய அமைப்பு ஒன்றை துவக்கியிருப்பதாக இன்று அறிவித்திருக்கிறார். எம்ஜிஆர் ஜெயலலிதா தீபா பேரவை என்ற பெயரில் துவங்கிய அந்த அமைப்புக்கென தனியாக கொடி ஒன்றையும் அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவரை பார்ப்பதற்கு தன்னை அனுமதிக்கவில்லை என அவரது அண்ணன் ஜெயக்குமாரின் மகள் தீபா புகார் கூறி வந்தார். இந்த நிலையில் ஜெயலலிதா மறைந்தவுடன் அதிமுகவினர் சிலர் தீபாவை சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்தனர். இதையடுத்து ஜெயலலிதாவின் பிறந்த நாளன்று புதிய அமைப்பை துவங்கப் போவதாக அறிவித்த தீபா அதன்படி இன்று அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சென்னையில் தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தீபா, ஜெயலலிதா விட்டு சென்ற பணிகளை தொடர்வதற்காக இந்த அமைப்பை துவக்கியிருப்பதாக தெரிவித்தார்.
எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற பெயரில் இந்த இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக இன்று தொடங்குகிறேன். எனது தலைமையை ஏற்று அனைத்து இந்திய அதிமுகவின் கோடான கோடி உண்மை தொண்டர்களுடன் தொடர்ந்து போராடி இரட்டைகளை மீட்போம் என்ற உறுதிமொழியும் ஏற்றுக்கொள்கிறேன்.
அண்ணா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் தங்களுடைய தலைவர்களின் பெயரில் கட்சி ஆரம்பித்த நிலையில் தன் பெயரிலேயே அமைப்பு ஒன்றை துவக்கியிருப்பதற்கும் தீபா இந்த செய்தியாளர் சந்திப்பில் விளக்கமளித்தார்.
அதாவது அவர்களுக்கு அவர்கள் வழியில் நான் அந்த பயணத்தை அரசியல் பயணத்தை கொண்டு செல்வேன் என்பதற்கு அடையாளமாக தான் இப்படி ஒரு பெயரை நான் முடிவேன்.
ஜெயலலிதாவை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றால் அதில் தான் போட்டியிடப் போவதாகவும் தீபா தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் தானும் தனித்தனியே தான் பணியாற்றுவோம் என்றும், ஆர் கே நகர் தொகுதி தேர்தலில் அவரது ஆதரவை கேட்கப் போவதில்லை என்றும் தீபா தெரிவித்தார். இந்த அமைப்புக்கு தான் பொருளாளர் என்றும், பிற நிர்வாகிகள் பிறகு அறிவிக்கப்படுவார்கள் என்றும் தீபா கூறினார். இரட்டை இலை சின்னத்தை மீட்பேன் என்று தீபா கூறிய போது, புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து எப்படி மற்றொரு கட்சியின் சின்னத்தை மீட்க முடியும் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு தீபா சரியாக விளக்கமளிக்கவில்லை. இதற்கு முன்பாக மக்களுக்கு என்ன சேவை செய்திருக்கிறீர்கள் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில், சசிகலா என்ன மக்கள் பணி செய்திருக்கிறார் என்று பதில் கேள்வி எழுப்பினார் தீபா.
மக்கள் பணி என்பதெல்லாம் அவரவர் விருப்பத்திற்கேற்ப நடைபெறுவது கிடையாது. முதலில் மக்கள் அதை விரும்ப வேண்டும், நாம கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுது உதாரணத்துக்கு சசிகலா அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள், என்ன பணி செய்தார்கள் அவரிடம் கேளுங்கள், மக்களுக்காக என்ன செய்தார்கள்.
இதற்கு முன்னதாக தீபா அரசியலுக்கு வர வேண்டுமென சில அதிமுக தொண்டர்கள் கூறி வந்தபோது, ஜெயலலிதாவின் சாயல் இருப்பதாலேயே ஒருவர் அரசியலுக்கு வர முடியுமா என அரசியல் நோக்கர்கள் விமர்சித்து வந்தனர். இந்த நிலையில்தான் புதிய அமைப்பை துவங்கியிருப்பதாக தீபா கூறியிருக்கிறார்.
முரளிதரன், ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அது குறித்து மீண்டும் முரளிதரன்.
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உடல் நலமின்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற காலகட்டத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து மத்திய அரசின் கண்காணிப்புடன் நீதி விசாரணை நடத்த வேண்டுமென முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சரின் மரணம் குறித்து பரவலான சந்தேகம் இருப்பதாகவும் அதனை தீர்க்க விசாரணை ஆணையம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அவரது ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பன்னீர்செல்வம் பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த 75 நாட்களில் என்ன நடந்தது என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் என கூறினார்.
ஒரு தாய் என்னை பார்த்து ஓடி வந்தார்கள். ஐயா, மான் மிகு அம்மாவுடைய மரணத்திற்கு சாவுக்குண்டான காரணத்தை நீங்கள் உறுதியாக சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றி தர வேண்டும். அதற்கு காரணமானவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அந்த மூதாட்டி வேண்டுகோள் விடுத்தார்கள். நான் முதலமைச்சராக இருந்த பொழுது அதற்குரிய பூர்வாங்க பணிகளை மேற்கொண்ட போதுதான் நிலைமை தலைகளாக மாறியது.
மேலும் பேசிய அவர், சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவி வகிப்பது செல்லாது என்றும், புதிய பொதுச் செயலாளர் அனைத்து உறுப்பினர்களாலும் தேர்வு செய்யப்படும் வரை மறைந்த ஜெயலலிதாதான் பொதுச் செயலாளர் என்றும் கூறினார். ஜெயலலிதாவால் அடிப்படை உறுப்பினராக கூட சேர்க்கப்படாத தினகரன் போன்றவர்கள் தங்களை வந்து கட்சியில் சேர சொல்வது வேடிக்கையாக இருப்பதாகவும் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். தாங்கள்தான் உண்மையான அதிமுக என்றும், விரைவில் கட்சி அமைப்பு தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் என்றும் பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்தார்.
முரளிதரன் வழங்கிய செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். மட்டக்களப்பில் காணி அதிகாரி ஒருவர் மீது நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்து இன்று பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதுகுறித்த செய்திகளுடன் ஆர் உதயகுமார்.
காணி மறுசீரமைப்பு ஆணையகத்தின் அதிகாரி என் விமலராஜ் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து இன்று களுவாஞ்சிக்குடியில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பட்டிருப்பு தொகுதி தமிழ் சிவில் சமூகத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர்.
இன்று எல்லாசி பணிப்பாளராக இருக்கின்ற விமல்ராஜ் அவர்கள் கொலை முயற்சியிலிருந்து தப்பியிருக்கின்றார். இந்த நல்லாட்சி அரசில் இவ்வாறு பழைய நிலைமையில் ஒரு சிலர் இப்படியான காட்டு தர்பார் செய்வதற்காகவும் காட்டு சட்டத்தின் மூலமாக தங்களுடைய கொலை முயற்சிகளை செய்கின்ற ஒரு கைங்கரியத்தினை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அரசு தலையிட்டு, காவல்துறையினர் தலையிட்டு இந்த குற்றவாளிகள் யார், கொலையாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய நிலைப்பாடு உருவாகி இருக்கின்றது
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி ஸ்ரீநேசன். இதேவேளை இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய காணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஜோன் அமரதுங்க, சட்டம் சரியான முறையில் அமுல்படுத்தப்பட்டிருந்தால் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்க மாட்டாது என்று கூறியிருக்கின்றார்.
ரஜே ஐடி இடம் அக்கற துங்காரசியக்கு மட்டக்களப்பு ஜனதாவுகில பலம் பதிஞ்சு விதம்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் 300 தொடக்கம் 400 ஏக்கர் அரச காணியில் மக்கள் பலவந்தமாக குடியேறி உள்ளனர். இதற்கு இடமளிக்க முடியாது. இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அதன்படி அந்த அதிகாரி போலீசாருடன் இணைந்து நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். தூரதிர்ஷ்டவசமாக நீதிமன்றத்திலிருந்து நியாயமான தீர்வொன்று கிடைக்கவில்லை. சட்டம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால், அவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டிருந்தால் இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றிருக்க மாட்டாது என்றார் அமைச்சர் ஜோன் அமரதுங்க.
ஆர் உதயகுமார் வழங்கிய குறிப்பை கேட்டீர்கள். இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அரசு தரப்பு பொறுப்பு கூற வேண்டும் என கோரி வவுனியாவில் இன்று சுழற்சி முறையில் உண்ணாவிரத போராட்டம் துவங்கியுள்ளது. அதுகுறித்து மாணிக்க வாசகம்.
இலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் அதிகாரம் வாய்ந்த ஒருவர் வந்து பொறுப்பு கூற வேண்டும் என கோரி வவுனியாவில் மீண்டும் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி கண்டறியும் சங்கம் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது. கடந்த மாதம் 23 இந்த சங்கத்தினர் ஆரம்பித்திருந்த சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தனா அவர்கள் அளித்த உறுதிமொழியொன்றை அடுத்து 4 கைவிடப்பட்டிருந்தது. அரச உயர்மட்டத்தினர் கலந்து கொள்கின்ற ஒரு சந்திப்பில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்ற உறுதிமொழிக்கு அமைப்பாக கொழும்பில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை. பிரச்சனைக்கு அதனால் தீர்வு காணப்படவும் இல்லை. இதனையடுத்தே இந்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது.
கண்கண்ட சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறபடியால் எங்களுக்கு எந்த ஒரு சாட்டு போக்கும் சொல்லாம எங்கள் பிள்ளைகளை விடுதலை செய்யணும். நாங்கள் கடிதம் அனுப்பினது 3 தான், ஜனாதிபதிக்கும் பிரதமர் ரணில் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் சம்பந்தரிஜாகந்தன். வாராவது வந்து பதில் சொல்லணும். அவிகளை சாட்டி எவருமே எங்களுக்கு வரக்கூடாது. ஏனென்றா ஒரு தரம் மாத்தி விட்டனும்
என்றார் காணாமல் ஆக்கப்பட்டவர் தேடி கண்டறியும் சங்கத்தின் தலைவி ஜெயவனிதா அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.